51 பகுதிகளாக அமைந்திருக்கிற அந்த முறையிலே இப்பொழுது நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லும்படியான இந்த பகுதியை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நீத்தல் விண்ணப்பமானது 6வது பகுதியாக மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோஷமங்கை என்ற தலத்திலே எழுந்தருளியிருந்து தன்னை விட்டு பிரிந்த குருநாதரை மீண்டும் ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்ற பேர் ஆவலினாலே தன்னை விட்டு நீத்தல் நியாயமல்ல, கைவிட்டு விட வேண்டாம் என்று விண்ணப்பித்து பாடியது நீத்தல் விண்ணப்பம். அந்த நீத்தல் விண்ணப்பத்திலே 50 செய்யுட்கள் அந்தாதியாக வருகின்றன. பெருவீரர சிறுவீன் துவண்டாங்கு நினைப்பிரிந்த வெறுமையேனேன், நினைப்பிரிந்த வெறுமையனேன். உன்னை நான் பிரிந்தவதனாலே நான் இப்போ வெறுமையனாக ஆய்விட்டேன். வெறுமையன் என்றால் ஒன்றுமில்லாதவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்ற. அதுக்கு ஒரு உவமை சொல்ற. குளத்து நிறைய தண்ணீர் இருக்கிற போது குளத்தில் இருக்கிற மீன் வருத்தப்படாது, சாகாது, உயிர் வாழும். குளத்தில் இருக்கிற தண்ணீர் பூரா வத்த விட்டுட்டோமான அங்க இருக்கிற மீன் எல்லாம் செத்து போகும். பெரு நீரர நிறைந்திருந்த தண்ணீர் குளத்திலே வற்றிவிட்டால் சிறு மீன் துவண்டாங்கு, அதில் வாழக்கூடிய சின்ன உயிர்களாகிய மீன்கள் எல்லாம் எப்படி துவண்டு இறந்து போகுமோ அது போல நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். குளத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி சிவபெருமான் குருநாதரா வந்திருந்தார். அந்த குருநாதருக்கு பக்கத்திலே மாணிக்க வாசிருந்தது சின்ன மீனை போல அந்த தண்ணீரோடு சேர்ந்து இருந்தார். இப்ப குருநாதர் மறைஞ்சுட்டார், அப்ப தண்ணீர் வத்தி போச்சு. இப்ப சின்ன மீன் மட்டும் மாணிக்கவாசர் மட்டும் இருக்கார். அதுக்காக இந்த உவமையை சொல்ற. நான் உன்னை பிரிஞ்சு வருந்தறது எப்படி இருக்குன்னா, தண்ணீர் இல்லாத போது மீன் எப்படி தத்தளிக்குமோ அதுபோல் உன்னை பிரிந்து நான் தத்தளிக்கிறேன். அதுக்காக இந்த உவமையை சொல்றேன். விடுதி கண்டாய் என்னை விட்டு விடாதே, வியன் கங்கை பொங்கி வரு நீர்மடுவுள் மலை சிறு தோணி வடிவில் வெள்ளை குறுநீர் மதி பொதியின் சடை வான கொழுமணியே. இது ஒரு வர்ணனை, இலக்கியம், இலக்கிய நம்ம நயமா பேசுற. சிவபெருமான் தலையில கங்கையும் இருக்கு, திரைச்சந்திரனும் இருக்கிற, இந்த ரெட்டைய வச்சு அவர் ஒரு கற்பனை பண்ற. கங்கை தண்ணீரா அப்படியே குளம் மாதிரி ஜடையில தேங்கி இருக்கு. அந்த சந்திரன் வந்து ஒரு வளவா இருக்கானே, அந்த தண்ணீரை ஒட்டி இருக்கான். எட்டத்தேந்து பாக்குற நமக்கு எப்படி இருக்கான், தண்ணீர்ல ஒரு தோணி மிதந்துட்டு இருக்கிறது மாதிரி இருக்கான். ஒரு ஓட மிதக்கு மேல ஓட வட்டம் அப்படி வளவா தானே இருக்கும். அந்த ஓட தண்ணீர்ல மிதந்தா எப்படி இருக்குமோ அது போல கங்கை வெள்ளத்திலே சந்திரன் தோணியாக மிதக்கும்படி தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பெருமானே என்று இலக்கியம், இலக்கிய கற்பனை நயன் செய்து தண்ணீரில் மிதக்கிற தோணி போல என்ற ஓமையை காட்டிக் கொண்டு வருகிற. வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடு. வியன் கங்கை மிகப்பெரிய பிரவாகமாக வந்த கங்கை வெள்ளம். அந்த கங்கை பொங்கி வந்ததே அந்த பொங்கி வருகிற நீராகிய மடு, அது ஒரு குளமாக தேங்கிச்சு. அந்த தண்ணீர் சிவபெருமானுடைய தலையிலே மடுன்னா ஒரு குளம், குளமாக தங்கி இருக்க மலை சிறு தோணி, மலை இதெல்லாம் மோதுதல். கடற்கரை ஓரமா ஒரு தண்ணியிலேயே ஒரு ஓடத்தை ஒரு ஓடம் ஒரு சம்படம் விட்டுட்டு போயிட்டான். அலை வர்ற போது தண்ணியிலே அந்த ஓடம் வந்து கரையில மோதுது. திரும்ப அலை போறப்போ அந்த தண்ணியிலேயே அந்த ஓடம் அலையினாலே கரையில பலகாலம் மோதி கொண்டிருக்குதே, அது மாதிரி பலகாலம் மோதி கொண்டிருக்கிற அந்த கங்கையில இந்த சந்திரன் இப்படி எப்படியும் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வருகிற. மலை சிறு தோணி மோதுகின்ற சிறிய தோணியை போல வடிவில், அந்த வடிவத்தை உடையதான வெள்ளை குறுநீர்மதி வெண்மையான நிறத்தை உடைய சந்திரன், திரைச்சந்திரன், பொதியின் சடை, அந்த சந்திரன் பொதிந்திருக்கிற சடையுடைய பெருமானே, வான கொழுமணியே, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தலையிலே சூட்டப்படுகின்ற கொழுமையான மாணிக்கம் போல் விளங்குகிற பெருமானே என்று சொல்லி என்னை விட்டுடாதே என்று கேட்கிற. கொழுமணியேர் நகையார் பொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய், நெய் முழுதும் கம்பித்து அழும் அடியார் இடையாத்து வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே, இன்னும் காற்று கண்டாய் நின் புலன் கழலே. கொழுமணி ஏர் நகையார் கொடுமையான முத்துக்களை போன்ற அழகான பற்களையுடைய பெண்கள். நகை என்பது பல். அதுக்கு முன்னாடி மணின்னு சொன்னதுனாலே பல்லுக்கு உதவி சொல்லக்கூடிய நவரத்தனத்துல முத்து ஒண்ணுதான் சொல்லப்படும். அதுக்காக மணி என்பதற்கு இங்க முத்துன்னு நாம அர்த்தம் பண்ணி ஆகணும். கொழுமணி, உருண்டையாக கொழுகொழுப்பா இருக்கிற மணி முத்தை, ஏர் நகை ஒத்து விளங்குகின்ற பற்களை உடையார், பற்களை உடைய பெண்கள். கொங்கை குன்றிடை சென்று அப்பெண்களின் நகிலாகிய மலையிலே ஏறி குன்றி விழும் அடியேனை செயலழிந்து கீழே தலை குப்புற விழுந்த என்னை, அப்படி காம இச்சையினாலே கெட்டுப்போன என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே என்று சொல்ற. இது மாணிக்க வாசகர் இப்படியாவது செய்தாரா என்று இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது. இது அவருடைய வாழ்க்கையில அது மாதிரி ஒண்ணுமே நடக்கவே இல்லை. இவர் மற்றவர் உலகத்துல இப்படி கெட்டு போறத தாமேல வச்சு சொல்ற. இப்படி பல பேர் கெட்டு போறாரு சுவாமி, அவர்களையும் நீ விட்டு விடாதே, விடுதி கண்டாய்னா தனக்காக கேட்டது மட்டும் அல்ல, இது போல எத்தனையோ பேர் தவறாக கெட்டு விடுகிறார்கள், அவர்களையும் விட்டு விடாதே, அவர்களையும் காப்பாற்று என்று மற்றவருக்காக பரிந்து வேண்டிக் கொண்ட ஒரு வேண்டுகோள் இது. விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடையே, மெய் முழுதும் கம்பித்து உடம்பெல்லாம் நடுக்கம் எடுத்து அழுமடியார் கண்ணிலே கண்ணீர் வாழ்ந்து அழுகின்ற மெய்யடியார்கள் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நடுவே போய் என்னை தூக்கி வச்சு என்னை கட்டி போட்டுட்ட, நான் கெட்டு போடுவேன்னு சொல்லி தனியா விட்டா இவன் கெட்டு போடுவான், அடியார்கள் நடுவே இவனை கொண்டு போய் வச்சுவிடணும் என்பதற்காக கொண்டு போய் வைத்தார். அடியார் இடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி, என்னை அடியார்கள் கூட்டத்திலே கட்டி வைத்து என்னை ஆட்கொண்ட பெருமானே, என்னை கழுமணியே கழுமணியே தூய்மை செய்யப்பட்ட மாணிக்கமே, இன்னும் காட்டு, இன்னொரு தர காட்டுப்பா அப்படின்னார். எதை காட்ட சொல்றார்? காட்டு கண்டாய் நின் புலன் கடலே, உன் கழல் உன் திருவடியை எனக்கு இன்னொரு தர காட்டு. திருவடியை காட்டணும்னா உருவத்தோடு வரணும்னா, உருவத்தோடு வந்தாதான் திருவடி காட்ட முடியும். அதனால என்ன செய்யறார்? இன்னொரு முறை உனக்கு தரிசனம் எனக்கு வேணும், நீ உன் திருவடியை காட்டுனர். அதுக்கு முன்னே புலன்னு ஒரு சொல்ற, புலன் கடல், புலன் என்றால் ஞானம், ஞானமே வடிவாயிருக்கிற திருவடி, இறைவனுடைய திருவடியை ஞானம் என்று சொல்வது வழக்கம். சைவ சித்தாந்தத்துல திருவடி ஞானம், திருவடி ஞானம் என்றே அதை பேசிக்கொண்டு வருவார். உன் ஞான வடிவாயிருக்கிற வடியை இன்னொரு முறை எனக்கு நீ காட்ட வேண்டும், என்னை விட்டு விடாதே. புலன்கள் திகைப்பித்து, அந்த வார்த்தையை படிக்கிற போதே நமக்கே கொஞ்சம் திகைக்க வச்சுட்டாரு. புலன்கள் திகைப்பித்து என்று அப்படி பிரிச்சு படின, அந்த புலன்கள் என்னை மயக்குகின்றன. புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து, ஆனால் யானும் கெட்டு போனேன், இங்கொரு பொய் நெறிக்கே விளங்குகின்றேன், இந்த பூமியிலே தவறான வழியிலே நான் ஒதுங்கி போகிறேன், நல்ல நெறிக்கு வராம உலகியல் நெறிக்கே கெட்ட நெறியிலேயே நான் பிரிஞ்சு போகிறேன், அதனாலே என்னை விடுதி கண்டாய் விட்டு விடாதே, கெட்ட வழிக்கு போகிற என்னையே இருக்க வேண்டும். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய், கடல்ல ஒரு விஷம் வந்தது, அந்த கடல்ல எழுந்த நஞ்சு முன்னீர் நஞ்சு, கடலில் எழுந்து வந்த நஞ்சு. அது எப்படி வந்தது? விண்ணும் மண்ணும் பூலோகத்தவரும் தேவலோகத்தவரும் எல்லாம் எல்லாரும் கலங்க பயப்படும்படியாக, பூலோகத்தவர் தேவலோகத்தவர் எல்லாரும் பயப்படும்படியாக கடல்லேருந்து ஒரு விஷம் வந்தது, அந்த விஷத்தை அமுது செய்தாய், நீ எடுத்து குடிச்சியே. அதனால அமுது என்பது நல்ல பொருள், நஞ்சு என்பது கெட்ட பொருள். இந்த உலகத்துல அமுது போல நல்லவர்களும் இருக்கிறார்கள், நஞ்சு போல கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அதுக்காக நீ என்ன செய்ய, நஞ்சாச்சேன்னு சொல்லி அதை அடிச்சு விட முடியல, எப்படி அமுதத்தை குடிப்போமோ அது போல நஞ்சையும் குடிச்சு வச்சிருக்கிற, அது போல நீ நல்லவர்களை காப்பாத்துறது மாதிரி கெட்டவர்களையும் காப்பாத்து. அதுக்காக சொல்ற, நஞ்சு அமுது செய்தால் விஷமா இருந்தா கூட அதை நான் குடிக்க மாட்டேன்னு தூக்கி ஊத்துல, அமுதத்தை எப்படி குடிக்கலாமோ அது போல விஷத்தையும் குடிச்சு வச்ச, அது போல நீங்கள் மாதிரி கெட்டவர்களையும் கூட நீ காத்தருள வேண்டும், நல்லவர்களை காப்பது போல எங்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்ற. முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய்க்கு செய்தாய் கருணாகரனே, கருணை ஆகரன், ஆகரம் என்றால் இருப்பிடம், கருணைக்கு இருப்பிடம் கருணாகரன், கருணைக்கு இருப்பிடமாய் இருக்கிற பெருமானே, துலங்குகின்றேனை நடுங்கிக் கொண்டிருக்கிற என்னை, அடியேன் உடையாய் என் தொழுகுலமே, எனக்கு உடையாய் எனக்கு எஜமானனாக உள்ளவனே, தொழுகுலம் நான் தொழும்படியான குலதெய்வமாக இருக்கிற பெருமானே, என் குலதெய்வ பெருமானே. ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் என்று இந்த உலகத்துல ஒன்னொன்னு சொல்லப்படும். இப்ப மாணிக்க மாசகர் தனக்கு யார தொழுகலம் என்று சொல்றார், சிவனையே தனக்கு குலதெய்வமாக சொல்றார். சிவன்தான் எனக்கு குலதெய்வம், அவனை நான் வழிபடுகிறேன் என்று சொல்ற. பெரும்பாலும் இந்த குலதெய்வம் என்று சொல்றதெல்லாம் சிறு தெய்வமா இருக்கும், அவைகள் பெருந்தெய்வமாக இருக்கிறதில்ல. வீரன், காட்டேரி, மாடன், அங்காளம்மன் இது போன்ற சிறு தெய்வங்களாகத்தான் இருக்கிறத இவர்கள் குலதெய்வம் சொல்றாரு. அந்த சிறு தெய்வத்தை விட பெருந்தெய்வமாகிய முழு முதற் கடவுளாகிய சிவனை நாம் கடைபிடிக்க வேண்டும், சிவனை வழிபடணும், சிவனை நாம் குலதெய்வமாக கொள்ளணும். அதுக்காக சொல்றார், எனக்கு குலதெய்வம் இந்த சிவன் தான் என்று, என் குலதெய்வமே, தொழுகுலமே, நான் தொடப்படுகின்ற குலதெய்வமாக இருக்கிற பெருமானே என்று சொல்லி, ஆகவே சிறு தெய்வமாகிய தெய்வங்களை வேண்டாம், பரம்பொருளாகிய சிவனையே குலதெய்வமாக கொண்டு வழிபடுங்கள் என்றெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் இந்த பாடலாலே. குலன் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னும் கொன்றை அலங்கள் தாமரை மேனி. அப்பா ஒப்பில்லாதவனே மலன்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே குலங்களைந்தாய். முதல்ல எனக்கு ஜாதி பற்ற ஒழிச்சாய், ஜாதியிலே அபிமானம் கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு சாதி வேண்டாம், எல்லாரும் ஒரு இறைவனுடைய குமாரர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் இறைவனுடைய பிள்ளைகள் தான். அப்படி இருக்கிற போது சாதி ஒன்றுக்கு மேல் இல்லை, ஆகவே எல்லாரும் இறைவன் குழந்தை என்று சொல்லி நாம் சமப்படுத்திக் கொள்ள வேண்டும், சாதியை என்னை விட்டு பிரித்தார். ஆகவே சாதி களைந்தாய், குலம் களைந்தாய், களைந்தாய் என்னை குற்றம். அதுக்கப்புறம் இன்னும் என்னிடத்துல எத்தனை எத்தனையோ குறைபாடு இருந்தது, அந்த குறைபாடெல்லாம் ஒன்றொன்றா விட செய்தாய், என்னை பக்குவப்படுத்தன. சாதி வரி பிடிச்ச அலைஞ்ச என்ன சாதி வேணாம் சொல்லி நல்வழிப்படுத்தினேன், இன்னும் வேற ஏதோ நான் குற்றம் செய்திருந்தேன், அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை நல்லவனாக்கினாய். கொற்ற சிலையாம் விலங்கல் என்றாய், விலங்கல் மலை, கொற்ற சிலையாம் மலங்கள், வில்லாக கொண்ட பொன்மேறு மலையை உடையவனே, பொன்மேறு மலையையே வில்லாக கொண்டவனே, விட்டெழுதி கண்டாய் என்னை கைவிட்டு விடாதே பெருமானே, பொன்னின் மின்னும் கொன்றை அலங்கலம், பொன் போல ஒளிவிடும்படியான கொன்றை மாலை அணிந்த பெருமானே, தாமரை மேனி அப்பா, தாமரை போல சிவந்த உடம்பை உடைய பெருமானே. இறைவன் தலையில வச்சிருக்கிறது கொன்றைப்பூ, அவன் உடம்ப பார்த்தா தாமரைப்பூ போல செக்கச்சவேன்னு இருக்கிறான், அதனால கொன்றப்பூ பொன்னை போல மின்னுகிறது என்றும் அவரோட உடம்பு தாமரை போல் இருக்கிறது என்றும் இதிலே சொல்லுகிறேன். பொன்னின் மின்னும் கொன்றை, பொன்னை போல் எழுவிடுகின்ற கொன்றை அலங்க கொன்றை மாலை அணிந்தவனே, தாமரை மேனி அப்பா, தாமரை பூவை போன்ற உடம்பை உடைய அப்பா, அப்பனே, தகப்பனேன்னு சொன்னார். இந்த அப்பா என்ற வார்த்தையும் மேலே இருக்கிற குலங்களைந்தார் என்பதையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு புரியும். நீ அப்பன், இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் நீதான் தகப்பன். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகள் என்றால் ஒரே சாதி தான், வேற சாதி கிடையாது. அதனாலே என் குலங்களை, என்னிடத்தில் இருக்கிற சாதி பிற்றை, சாதி என்று சொல்லுகிற ஒரு ஒரு வெறியை நீ அணி அழித்து விட்டாய் என்றெல்லாம் சொல்ற. அதனாலே என் பெருமானே, தா மலங்கள் ஐந்தால் சுழல்வன், நான் இந்த உலகத்திலே இப்போ தடுமாறி கொண்டிருக்கிறேன், என்னை ஐந்து விதமான மலங்கள் தடுமாற வைக்கின்றன என்று சொல்கிற. மலம் மூன்று என்றும் மலம் ஐந்து என்றும் சமய சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றன. சைவ சித்தாந்தத்துல மூணு மலம் ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று மலத்தை சொல்லும். இனி இதோட ரெண்ட சேர்த்து மொத்தம் அஞ்சு மலங்களாக சொல்லும். ஆணவம், கண்மம், மாயை, மாயம், திரோதாயி என்று சொல்லுகின்ற இந்த அஞ்சையுமே மலங்களாக சொல்லுவார். ஐந்து என்ற குறிப்பு இவருடைய இடத்துல வரும். சித்தார்த்தத்துல மலம் ஐந்து என்று சொல்லுகின்ற இலக்கணம் இங்கே திருமாஜகத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த இடம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள். மலங்கள் ஐந்து, மலம் அஞ்சுன்னு மாணிக்கு முன்னும் பின்னுமாக ரெண்டு புறமா சுடன்று கலக்கம் எடுத்து, அந்த தயிர் கலங்குவது போல நான் கலங்குறேன். கலக்கிறது எது? மத்து. கலங்குவது எது? தயிர். அஞ்சு புலன், அஞ்சு மலங்கள் தயிர் மத்து போல கலக்குது, நான் தயிர் போல கலங்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ற. தயிரில் தயிரை போல மத்து உறவே பெரிய மத்து வந்து விழுந்தவுடன் தயிர் எப்படி கலங்குமோ அதுபோல ஐந்து மலத்தாலே நான் சுழன்று கொண்டு இருக்கிறேன். இதே கருத்தை அடுத்த பாட்டுல திரும்பவும் நமக்கு சொல்ல வர, பத்துரு தந்தையில் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை. முதல்ல தயிரையும் மத்தியும் சொல்ற போது தயிரை தன்னையாகவும் மத்த வந்து அஞ்சு புலன்களாகவும் ஐந்து மலங்களாகவும் சொன்னார். இப்ப படிக்கிற பாட்டுல தயிர் தான் தயிர் என்றும் மத்து என்பது அஞ்சு புலன்களாகவும் சொல்ற. மத்துரு தந்தையில் மத்து வைத்து நாட்டப்பட்ட தயிரை போல புலன் தீக்கதுவ, புலனானது கெட்ட வழிகளை என்னிடத்திலே தூண்டிவிட, தீ கதுவை என்பது தீய வழிகளை தூண்டிவிட்டது, தூண்டி விடுவதனாலே கலங்கி வித்துருவேனை, நான் தடுமாறுகிறேன். அப்படி கலங்கி தடுமாறுகிற என்னை விடுதி கண்டாய் விடாதே பெருமானி. வெண்தலை மிளச்சும் வெண்மையான தலையை தலைமாலையை தலையிலே சூடி கொண்டிருக்கிற கொத்துரு போது மிளைந்து இன்னும் கொத்து கொத்தாக பூக்களை தலையிலே சூடிக்கொண்டு குடர் நெடுமாலை சுற்றி மனிதருடைய குடலையே மாலையாக சுற்றி கொண்டு தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்து அணி சச்சையனே. தத்துரு நீருடன் ஆற, நீரு திருநீரு உடம்பிலே பூசியிருக்கார். அந்த திருநீரோட செஞ்சாந்து சந்தனத்தையும் அணிந்திருக்கிறார். சச்சையனே, சர்ச்சைக்கு உரியவனாக இருக்கிற பெருமானே. இது பெருமானுடைய உருவத் தோற்றத்தை சொல்ல வருகிற. முதல்ல என்னென்ன சொல்றார், வெண்தலை மிளச்சி, சிவபெருமான் தலை தன் தலையின் மேலே தலைமாலை அணிந்து கொண்டிருக்கிறார். இது பல இடத்துல தேவாரத்தில் வருது. சிவபெருமான் தலையிலே தலை வச்சு கொண்டிருக்கிறார். கொத்துரு போது மிளைந்து, பூவை கொத்து கொத்தா சூடியிருக்கார், இதுவும் தேவாரங்கள்ல வருது. குடர் நெடுமாலை சுற்றி, குடர மாலையா போட்டிருக்காரு கிடையாது, தேவாரங்கள்ல பார்க்க முடியல. சிவபெருமான் தன் உடம்பில எலும்ப போட்டிருக்கார், ஆமைய போட்டிருக்கார், மற்ற பாம்பு மாலையா போட்டிருக்கார். ஆனா குடரை பிரிச்சு மாலையா போட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிற ஒரு செய்தி தேவாரங்களிலே காணப்படல. இவர் ஒருத்தர் தான் சொல்றார். அப்ப சிவபெருமான் குடரை எங்க மாலையா போட்டார் அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். இவர் மாணிக்கவாசகர் சொல்லிட்டா அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு சான்று சொல்லி ஆகணும். எப்போ இவர் குடர மாலையா போட்டார் அப்படின்னு கேட்டா, பைரவர் என்று ஒரு மூர்த்தம் இருக்கிறது, அந்த பைரவர்லயே கால பைரவர் அப்புறம் மாகாளர் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. அந்த மாகாளர் என்று சொல்லுகிறவர் இந்த உலகத்தை எல்லாம் அடிக்கிற காலத்திலே வந்து அடிக்கிற தேவராக வருகிறவர், சிறு தெய்வங்கள் அவர்கள், சிறு தெய்வங்கள். இப்ப அங்காளம்மன் ஒரு கோயிலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அங்காளம்மனோட கூட இன்னொரு சிவன் வேஷத்துல ஒருத்தர் போட்டு வருவார். அங்காளனா ஒரு பார்வதியா போட்டு அவளும் குடலை மாலையா போட்டிருந்த விடிய காலம்பர ஸ்மசானத்துக்கு போய் ஒரு ஆட்டை உரிச்சு அந்த குடலை வாயில கவி கொண்டு வருவார். சிவன் மாதிரி வர்றவரும் தன் கழுத்துல அந்த குடலை மாலை போட்டு வருவார். அந்த ரெண்டு பேரும் யாருன்னா, அது மாகாளரும் காளி. காளி தான் அந்த பெண். ஆனா அவர் சிவன் போல இருந்தாலும் அது மாகாளர் என்று சொல்கிற ஒரு சிறு தெய்வம். ஆகவே இந்த மாகாளரும் இந்த காளியும் இந்த உலகத்திலே அடிப்பு சக்தியாக ஒரு காலத்திலேயே தோன்றுவார்கள். அதுவும் இறைவனுடைய அவதாரம். அந்த காலத்தில் இறைவன் குடல் மாலை அணிகிறார் என்பது சாஸ்திரத்தில் இருக்கு. அதை வச்சு மாகாளராக வந்த காலத்திலே எலும்ப மாலையா போட்டு தலையில எலும்பை வைத்துக் கொண்டு அவர் வந்தா என்பதாக கொள்ளலாம். தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்து அணி, உடம்பிலே திருநீரும் பூசுகிறார். ஒரு பக்கம் திருநீரும் ஒரு பக்கம் சந்தனம், இதையும் பூச்சிக்கொண்டு வந்தார். வலது பக்கத்திலே திருநீரு, இடது பக்கத்திலே சந்தனம். வலது பக்கத்திலே சிவன், இடது பக்கம் உமை. உமை என்ன பண்ணுவா, தன் உடம்பிலே சந்தனம் பூச்சி கொள்கிறார், சிவன் திருநீரும் பூசுகிறார். அதனாலதான் திருநீரும் சந்தனமும் பூசிக்கொண்டு வருகின்றவனே சச்சையனே, உன்னை பத்தி நான் விளக்கமா சொல்ல முடியாது, நீ பெரிய சர்ச்சைக்கு உரியவன். சர்ச்சைன்னா விவாதத்துக்கு உரியவன். உன்னுடைய இயல்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களினாலே முடிவு கண்டறிய முடியாதவனாக இருக்கிறாய். முடிவு கண்டறியாத விஷயம் தான் சர்ச்சை. இது சர்ச்சைக்குரிய விஷயம்னு தூக்கி வச்சிருவோம், முடிவு காண முடியாது. ஆகவே இது விவாதத்துக்கு உரியது, விவாதத்துக்குரியதாக இறைவன் இருக்கிறான். இறைவனை நாம் முடிவு செய்து கண்டுவிட முடியாதவனானே அவனை சச்சையன் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார். சச்சையனே, மிக்க தன்புணல் பின்கால் நிலன் நெருப்பு நெருப்பாம் விச்சயனே. சர்ச்சைக்குரிய பெருமானே, தன் புனல் புனல் தண்ணீராகவும், விண் ஆகாயமாகவும், கால் காற்று நெருப்பாகவும், நிலன் பூமியாகவும், நெருப்பு நெருப்பாகும். இதுல வந்து அஞ்சு பூதம் வந்துட்டு, புனல் தண்ணீரு, விண் ஆகாயம், கால் காற்று, நிலம் பூமி, நெருப்பு, பஞ்சபூதங்கள்னு சொல்லி இந்த பஞ்சபூதமாகவும் இருக்கிற பெருமானே, இந்த பஞ்சபூதமாக இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறான். பஞ்சபூதமா இருக்கிறான் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு. தீனா சுடும், தண்ணீர்னா குளிர்ச்சியா இருக்கும், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அதுதான் தன்மை. அந்த தன்மை இறைவனிடத்தில் இருக்கு. இந்த அஞ்சு பூதத்துக்கும் அஞ்சு தன்மை உண்டு. இந்த அஞ்சு தன்மையும் அவனிடத்திலே இருந்து இந்த அஞ்சு பூதத்துக்கு வந்திருக்கின்றன. அதனால அவன் காரணனா இருந்து இது காரியமாக உலகத்திலே உற்பத்தி ஆகியிருக்கிறது. அதனால இந்த இத்தனை பொருளாக இருக்கிறாய் என்றால் இந்த பொருளுக்குள் அதனதன் தன்மையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய்.